Welcome once again to Words of
Life.
In this program, we want to tell you the whole
truth.
Half truths can deceive you.
பாதி சத்தியம் உங்களை ஏமாற்றிவிடும்.
The truth may sometimes hurt us.
சில சமயத்திலே சத்தியம் என்பது நம்மை புண்படுத்தக்கூடும்.
But it is a hurt that will free us.
ஆனால் அந்த புண்படுத்தக்கூடிய செயல் நம்மை விடுதலையாக்கும்.
There is a lot of difference between the knife of a murderer and the knife of a surgeon.
ஒரு கொலைகாரனுடைய கையில் இருக்க கத்திக்கும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் பயன்படுத்துகிற கத்திக்கும் வித்தியாசம் உண்டு.
The devil seeks to destroy us.
பிசாசு நம்மை கெடுப்பதற்கு முயற்சிக்கிறான்.
But the knife of God's word is like the knife of a surgeon.
ஆனால் தேவனுடைய வார்த்தை என்கிறதான அந்த பட்டயமானது கத்தியானது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருடைய கத்தியை போல.
It cuts out only the cancers from your life.
உன்னுடைய வாழ்க்கையில புற்றுநோயை போல இருக்கிற காரியங்களை அது வெட்டி எடுக்கிறது.
So when we hear the truth of God's word, if it hurts, remember it's a hurt that's going to cleanse you and heal you.
ஆகவே தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை கேட்கும் பொழுது அது உங்களை பாதிக்குமே ஆனால் அது உங்களுடைய கெட்ட காரியங்களை அகற்றி உங்களை குணமாக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க.
Would you be afraid to go to an operation to remove cancer from your life just because you know the operation will be painful?
அந்த அறுவை சிகிச்சையானது வேதனை அளிக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அந்த புற்றுநோயை கட்டி அகற்றும் என்பதனாலே நீங்கள் ஆபரேஷன் தியேட்டருக்கு போவதற்கு பயப்படுவீர்களா?
No.
இல்லை.
It's a sure any amount of pain because cancer is worse.
புற்றுநோய் மிகவும் கொடூரமானது. எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று
சொல்கிறேன். So we must allow God's word, which is like a sharp sword, to come and cut us if necessary, to remove the cancers from our life.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான புற்றுநோய்களை நீக்குவதற்காக தேவனுடைய கூர்மையான பட்டயத்தை அனுமதிக்க
வேண்டும். There are many cancers that we find among Christians today.
இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நிறைய புற்றுநோய்கள்
காணப்படுகிறது. Many preachers are not using the sharp sword of God's word.
அநேக பிரசங்கிமார்கள் தேவனுடைய வார்த்தை என்கிறதான கூர்மையான பட்டயத்தை பயன்படுத்தவில்லை.
Why are they not able to use it?
ஏன் அவர்களால் பயன்படுத்த முடியவில்லை?
Because they have not used it on their own life first.
ஏனென்றால் முதலாவது தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அவைகளை பயன்படுத்தவில்லை.
God gives us the authority to use his word on others if we have used it first on our own life.
முதலாவதாக நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தாத பட்சத்திலே தேவன் அந்த அதிகாரத்தை மற்றவர்களிடத்திலே பயன்படுத்துவதற்கு கொடுக்க மாட்டார்.
If a man is dealt severely with anger in his own life, he can speak against anger to others.
ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள கோபத்தோடு கூட வல்லமையாக இடைப்பட்டால் ஒழிய அவன் கோபத்தை குறித்து அதிகாரத்தோடு கூட
பேச முடியாது. If a man is dealt severely with lusting with the eyes in his own life, then he can speak about it to others.
கண்களின் இச்சையை தன்னுடைய வாழ்க்கையிலே அதை சீரியஸான முறையிலே அவன் இடைபடாவிட்டால் மற்றவர்களிடத்திலே கண்களின் இச்சையை குறித்து பேச முடியாது.
If a man speaks deal severely with the love of money in his own life, then he can deal with it in others.
தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே பண ஆசையை குறித்து கடுமையாக ஒரு மனிதன் இடைப்பட்டு விட்டால் மற்றவர்களிடத்திலே அதை குறித்து தாராளமாக பேச முடியும்.
No one is worse than another person.
எந்த ஒரு மனிதனும் மற்றவனை காட்டிலும் மோசமானவன் அல்ல.
Every person has got the same flesh capable of the same lust.
எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாம்சம் தான் இருக்கிறது. அதே விதமான இச்சைகளுடைய திறமைகள் தான் இருக்கிறது.
The lust that are capable of producing the same sins.
அதே பாவங்களை செய்யக்கூடியதான இச்சை எல்லாருடைய சரீரத்திலேயும் இருக்கிறது.
The worst man in the world does not have a worse flesh than you and I have.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான மனிதனுக்கு உங்களையும் என்னையும் காட்டிலும் மோசமான சரீரம் இருக்குது என்று அர்த்தம் அல்ல.
Think of the worst murderer or terrorist in the world.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவிரவாதியோ கொலைகாரனோ எண்ணி பாருங்கள்.
Or the worst adulterer in the world.
அல்லது மிகவும் மோசமான விபசாரக்காரன் எண்ணி பாருங்கள்.
He is a descendant of Adam and so are you and I.
அவனும் ஆதாமனுடைய சந்ததிதான். நீங்களும் நானும் ஆதாமனுடைய சந்ததிதான்.
He has the same flesh as you and I.
நீங்களும் நானும் இருக்கிறது போலவே அவனுக்கும் அதே சரீரம் இருக்கிறது.
If he gets converted,
அவன் மனம் திரும்பினால்,
if he doesn't deal with the lust in his flesh,
அவன் தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளோடு கூட
இடைபடாத Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட,
it can be the same as you not dealing with the lust of the flesh after you are converted.
நீங்களும் மனம் திரும்பின பிறகு இச்சையோடு கூட இடைபடாமல் இருந்தால் அதே போல தான் இருப்பீர்கள்.
So no preacher has got a different flesh from another preacher.
ஆகவே எந்த ஒரு பிரசங்கியாருக்கும் மற்ற பிரசங்கியாரை காட்டிலும் வித்தியாசமான மாம்சம் இருக்கிறது என்று பொருள் அல்ல.
Some have honestly dealt with the lust they have seen in their flesh and others have not done it.
ஆனால் தங்களுடைய மாம்சத்திலே பார்த்த இச்சைகளோடு கூட நேர்மையாக சிலர் இடைபட்டிருக்கிறார்கள், சிலர் இடைபடவில்லை.
And that's why some preachers still lose their temper.
ஆகவே தான் சில பிரசங்கியார்கள் இன்னும் கோபப்படுகிறார்கள்.
Still lust after women.
இன்னும் ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறார்கள்.
Still pursue after money.
இன்னும் பணத்தை நாடி செல்கிறார்கள்.
Still operate by the principle of business.
ஆனாலும் அதே சமயத்தில் வியாபார நோக்கு என்ற கோட்பாடோடு செயல்படுகிறார்கள்.
Others who have the same flesh,
மற்றவர்களுக்கு அதே மாம்சம் இருக்கிறது,
cleanse themselves from the filthiness of the flesh and the spirit.
அந்த மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் தங்களை
சுத்திகரித்துக்கொள்கிறீர்கள்.
பரிசுத்த ஆவியானவருடைய
வல்லமையோடு. So they have an authority to speak about those things to you.
ஆகவே இவைகளை குறித்து உங்களிடத்தில் பேசுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு.
In the new covenant.
புது உடன்படிக்கையிலே
God's purpose is that no sin should rule over us.
எந்த ஒரு பாவமும் உங்களை ஆளக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம்.
That's the type of church you should be a part of.
நீங்கள் இப்படிப்பட்ட சபையிலே தான் ஒரு பகுதியாக இருக்க
வேண்டும். Let me ask you a question.
உங்களை ஒரு கேள்வி
கேட்கிறேன். Suppose you are sick.
நீங்கள் வியாதி
படுகிறீர்கள்.
ஒரு அசிங்கமான அசுத்தமான ஆஸ்பத்திரிக்கு செல்ல விரும்புவீர்களா அல்லது நல்ல ஆஸ்பத்திரிக்கு செல்ல விரும்புவீர்களா?
I would like to go to a clean hospital.
Na nalla oru suthamana aasupathirikku than sella virumbuven.
Where they have the highest standards of hygiene.
Ange nalla sutham paarkka kudiya aasupathirikku than selluven.
In the same way when I choose a church.
Adhe pol naan oru sabai aarambichu
I don't want to go to a church that tolerates sin.
Paavathai poruthukolla kudiya sabaikku naan poga virumbavillai.
I don't care if there are sinners in that church.
அந்த சபையில் பாவிகள் இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை.
You see, the clean hospital may have some very sick people in it. That's okay.
சுத்தமான ஆஸ்பத்திரியில் மிக மோசமான வியாதிக்காரர்கள் இருக்கலாம் அது பரவாயில்லை.
So I'm not looking for a church where there are all healthy people.
ஆகவே ஆரோக்கியமான மக்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியோ சபையோ நான் தேடி போகவில்லை.
You don't find a hospital where everybody is healthy.
எந்த ஆஸ்பத்திரி இல்லாது எல்லாருமே ஆரோக்கியமுள்ளவர்களா இருப்பார்களா?
Hospital is full of sick people.
ஆஸ்பத்திரி என்று சொன்னால்
வியாதியானவர்கள் very good hospital means some of the worst cases will be there.
மிகவும் நல்ல பெயர் பெற்ற ஆஸ்பத்திரி என்று சொன்னால் மிகவும் மோசமான வியாதிக்காரர்கள் அங்கே வருவார்கள்.
But they will be treated and cured.
ஆனால் அந்த நோயாளிகள் அங்கே சிகிச்சை கொடுக்கப்படுவார்கள்.
But the standards of the hospital will be very high.
ஆனால் அந்த ஆஸ்பத்திரியுடைய தரமானது மிக உயர்ந்ததாக இருக்கும்.
So there is no church which doesn't have sinners.
ஆகவே பாவிகள் இல்லாத ஒரு சபை கிடையாது.
There is no church which doesn't have hypocrites.
மாயமாளக்காரர்கள் இல்லாத சபை கிடையாது.
Best church and the worst church have got hypocrites and sinners in it.
நல்ல சபைகளும் சரி கெட்ட சபைகளும் சரி இரண்டிலுமே பாவிகளும் மாயமாளக்காரர்களும்.
That's like saying clean hospitals and dirty hospitals both have got sick people in it.
அது எதற்கு ஒத்திருக்கிறது என்று சொன்னால் நல்ல ஆஸ்பத்திரியிலும் சரி அசுத்தமான ஆஸ்பத்திரியிலும் சரி வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள்.
The point is this.
குறிப்பு என்ன?
What is the standard in that hospital?
அந்த ஆஸ்பத்திரியுடைய நிலவரம்
எப்படி? What is the standard of that church?
அந்த சபையினுடைய தரம் எப்படி இருக்கிறது?
What is the hygienic standard in that hospital?
அந்த ஆஸ்பத்திரியுடைய துப்புரவு நிலை எப்படி
இருக்கிறது? What is the holiness standard in that church?
இந்த சபையினுடைய பரிசுத்தத்தின் நிலவரம் எப்படி இருக்கிறது?
That is what we should choose. Hospital that is clean and a church that preaches holiness.
துப்புரவான ஒரு ஆஸ்பத்திரி அதே சமயத்தில் பரிசுத்தமான ஒரு சபை.
Not a church that despises sinners.
பாவிகளை அற்பமாய் எண்ணக்கூடிய ஒரு சபை அல்ல.
And not a hospital that despises sick people.
நோயாளிகளை அற்பமாய் எண்ணக்கூடிய ஆஸ்பத்திரியும் அல்ல.
A hospital that despises sick people is not a good hospital.
ஒரு நோயாளியை அற்பமாய் எண்ணக்கூடிய மருத்துவமனை நல்ல மருத்துவமனை அல்ல.
A good hospital will welcome sick people to heal them.
நல்ல மருத்துவமனையானது நோயாளிகளை வரவேற்று அவர்களுக்கு சிகிச்சை
கொடுக்கும். And a good church will welcome the worst sinners, even drug addicts, prostitutes, thieves, to heal them and deliver them from
நல்ல ஒரு சபையானது போதை மருந்துக்கு அடிமைப்பட்டவர்கள் வேசிகள் கள்ளர்கள் இவர்களையும் வரவேற்று சபையில் அவர்களை நல்லவர்களாக மாற்ற முற்படும்.
Jesus welcomed sinners.
இயேசு பாவிகளை வரவேற்றார்.
He was a friend of sinners.
அவர் பாவிகளின் நண்பர்.
He was not the friend of sin.
அவர் பாவத்தின் நண்பன் அல்ல.
A good hospital will not be the friend of sickness.
நல்ல மருத்துவமனை நோய்க்கு நண்பனாக இருக்காது.
But it will be a friend of sick people.
ஆனால் நோயாளிகளுக்கு நல்ல நண்பனாக இருக்கும்.
Even the worst sick people.
மிகவும் மோசமான வியாதிக்காரர்கள் கூட
hate the sickness.
ஆனால் அது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வியாதியை அவர்கள் வெறுப்பார்.
Jesus hates sin.
இயேசு பாவத்தை வெறுக்கிறார்.
And a good church will preach against sin.
நல்ல ஒரு சபை பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கும்.
A good church will not tell you how to make money, but it'll tell you how to get rid of sin in your life.
பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை நல்ல சபை போதிக்காது, ஆனால் பாவத்தினுடைய வாழ்க்கையை விட்டுவிடுவது எப்படி என்பதை போதிக்கும்.
There are enough worldly businessmen who have written books on how to make money.
பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சொல்லி உலகத்திலே பல தொழில் அதிபர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள்.
We don't need to hear that in the church.
அவைகளை சபையிலே கேட்பதற்கு தேவையில்லை.
Jesus never preached any message like that.
இயேசுவும் அதுபோல ஒரு செய்தி பிரசங்கிக்க
Jesus messages are all related to how you can live a holy life.
ஆனால் இயேசுவின் செய்தி அனைத்தும் நீ எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை
போன்றதாக இருந்தது.
எப்படி நீ பாவத்தை மேற்கொள்ள முடியும்?
That is God's will for you.
இதுதான் தேவன் சித்தம் உன்னை குறித்து.
So I want to say to you.
ஆகவே உனக்கு சொல்ல
விரும்புகிறேன். About the type of church you choose.
நீங்கள் தேர்ந்து கொள்ளக்கூடிய சபையை குறித்து மிகவும்
ஜாக்கிரதையாக இருங்கள். I also want to say another thing.
இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
The quality of a church depends on its leader.
ஒரு சபையினுடைய தரம் அதனுடைய தலைவனை பொறுத்ததா இருக்கு.
Not its building.
அவருடைய கட்டடத்தை பொறுத்தல்ல.
Look at a hospital.
ஒரு மருத்துவமனை
பார். What is it that makes a good hospital?
ஒரு நல்ல ஆஸ்பத்திரி என்பதை எதனாலே நாம்
விளங்கிக்கொள்கிறோம்? Building.
அந்த கட்டடத்தை
தா இல்லை. It's the type of doctors that are there.
அங்கே எவ்விதமான மருத்துவர்கள் வருகிறார்கள் என்பதை பொறுத்து தான்.
You can have a small building with first class doctors. I would rather go there.
ஒரு சிறு கட்டடம் தான் இருக்கிறது, ஆனால் நல்ல அறிவு படைத்த டாக்டர்கள் அங்கே இருக்கிறார்கள்.
Rather than a huge building with third class doctors.
அங்கே தான் நான் போவேனே ஒழிய பெரிய கட்டடம் இருந்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற மருத்துவர்கள் இருக்கிற
Don't be fooled by the size of a church or any such thing.
ஆகவே ஒரு சபையினுடைய அளவை பார்த்து நீங்கள் ஏமாந்து போய்விட வேண்டாம்.
Some government general hospitals there may be 2000 patients.
ஒரு சில அரசாங்க மருத்துவமனை பொது மருத்துவமனை 2000 நோயாளிகள் அங்கே இருக்கலாம்.
I won't go there.
நான் அங்கே போக மாட்டேன்.
Because the quality of treatment may be very poor.
ஏனென்றால் அங்கே கொடுக்கப்படுகிற சிகிச்சையினுடைய தரம் மிகவும் மோசமானதாக
இருக்கிறது. There may be a lot of bribery and corruption there.
அங்கே அதிகமான லஞ்சமும் ஊழலும் இருக்கிறது.
You also would be careful.
நீங்களும் ஜாக்கிரதையா இருப்பீங்க.
When you choose a hospital, do you choose the big one or do you choose a good one?
நீங்கள் ஒரு மருத்துவமனை தேர்ந்தெடுக்கும் பொழுது பெரிய மருத்துவமனை தேர்ந்தெடுப்பீர்களா நல்ல மருத்துவமனை தேர்ந்தெடுப்பீர்களா?
You would sometimes choose a small hospital which has got only 100 beds.
சில சமயத்திலே 100 படுக்கை கொண்ட சிறு மருத்துவமனை நல்ல மருத்துவமனை தேர்ந்தெடுக்கலாம்.
Because the doctors are good.
அங்கே உள்ள மருத்துவர்கள் நல்லவங்க.
So the quality of a church is not dependent on how many members there are there.
அங்கே ஒரு சபையினுடைய தரம் எத்தனை பேர் அங்கே அங்கத்தினர்களா இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்ல.
It's dependent on its leadership.
அங்கே உள்ள தலைமைத்துவத்தை
பொறுத்து இருக்கு. Leadership godly people.
அங்கே உள்ள தலைமைத்துவத்தில் இருக்கிற மனிதர்கள் தேவ
பக்தியுள்ளவர்களாக
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும்
உங்களுடைய
இடத்திலே இருக்கக்கூடிய பல பள்ளிகள் ஒரே கட்டண தொகை வசூலிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம்.
How will you decide which school to send your child?
இப்பொழுது எந்த பள்ளிக்கு பிள்ளை அனுப்புவது?
Will you send your child to a school because there are 10,000 students there?
ஒரு பள்ளியில 10,000 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால் அங்கே அனுப்புவீர்களா?
Is that what you look for?
அதை தான் தேடுகிறீர்களா?
Or will you look for a church, school which has got huge buildings?
அல்லது இந்த பள்ளிக்கு பெரிய கட்டடங்கள் இருக்கிறது என்று சொல்லி போவீர்களா?
No.
இல்லை.
You won't look for these things.
இவைகளுக்காக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள்.
Or will you say, oh, this school, they don't have such high standards. They've got low standards, so it'll be good if my child goes there.
இந்த பள்ளியினுடைய தரம் மிகவும் குறைவா இருக்கிறது ஆகவே என்னுடைய பிள்ளைகளை இங்கு அனுப்பட்டும் என்று சொல்லி அதை தெரிந்து கொள்வீர்களா? இல்லை.
A wise parent, what will he choose?
ஞானமுள்ள பெற்றோர்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள்?
He'll say which school is getting the best results in the final examination.
கடைசி தேர்வில் எந்த பள்ளிக்கு நிறைய தேர்ச்சி விகிதம் வருகிறது?
Which school is getting good results?
எந்த பள்ளிக்கு நல்ல முடிவுகள் வெளியாக?
Which school is getting many first classes?
இந்த பள்ளியிலே முதல் தரமான மார்க்குகளை வாங்குகிறார்கள்.
Which school are they very strict about discipline?
இந்த பள்ளியிலே ஒழுக்கமானது சீராக கடைபிடிக்கப்படுகிறது.
I don't want to send my child to a school where they are very loose about discipline and they fool around with each other the whole day.
நாள் முழுவதுமாய் ஒழுக்கத்தை குறித்து கவலைப்படாமல் எல்லாரும் ஒருவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற பள்ளிக்கு நான் அனுப்ப மாட்டேன்.
No.
இல்லை.
I don't want to join a church like that either where there's got no discipline.
அதே போல ஒழுக்கமில்லாத சபையிலே நான் சேர விரும்புவதில்லை.
I would say which is the church which has got the best teachers.
நல்ல போதிக்கக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடு.
The proof of that is they get the best results.
அதனுடைய விளைவு எங்கே தெரிகிறது என்று சொன்னால் அதனுடைய முடிவிலே தேர்ச்சியிலே.
I'm not teaching you something strange. You already know that.
நான் வித்தியாசமான காரியங்களை உங்களுக்கு போதிக்கவில்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான்.
Sometimes we can't choose such schools because they are so expensive.
சில சமயத்திலே சில பள்ளிகள் மிகவும் அதிகமாய் கட்டணம் வசூலிக்கிறது அப்படின்னா அதை நாம் தெரிந்து
கொள்ளாமல் இருக்கலாம். If the fees were the same, we would definitely choose the better school.
கட்டணம் அதே கட்டணம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் நல்ல பள்ளியை தான் தேர்ந்தெடுப்போம்.
Now, why do you choose the best school for your children?
ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளிகளை தேர்வு செய்கிறீர்கள்?
And the best hospital for treatment.
ஏன் சிகிச்சைக்கு நல்ல மருத்துவமனையை தேர்வு செய்கிறீர்கள்?
But when it comes to a church,
சபை என்று வரும்பொழுது
you don't ask such questions.
இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதில்லையே.
Shall I tell you why?
ஏன் சொல்லட்டுமா?
Because for you, education is important.
உங்களுக்கு படிப்பு என்றால் தான் முக்கியம்.
Healing is important.
சுகம் என்பது முக்கியம்.
But God is not so important.
தேவன் அவ்வளவு முக்கியமானவர்
அல்ல. That is the truth.
அதுதான் சத்தியம்.
That's a sad truth.
இது மிகவும் துக்கமான ஒரு விஷயம்.
I told you I will tell you the truth even if it hurts you.
உங்களை புண்படுத்தினாலும் நான் சத்தியத்தை சொல்லுறேன் என்று சொன்னல்லவா?
You know the Bible says if I seek to please you I cannot be a servant of God.
உங்களை நான் பிரியப்படுத்த முற்பட்டால் நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க முடியாது என்று வேதம்
சொல்கிறது. Galatians 1:10 says that.
கலாத்தியர் 1:10
அதை சொல்கிறது. If I seek to please one man on the earth I cannot be a servant of God.
பூமியிலே ஒரு மனிதனை நான் பிரியப்படுத்த முயற்சித்தாலும் நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க முடியாது.
I'm not going to please you.
ஆகவே நான் உங்களை பிரியப்படுத்த போகிறதில்லை.
For years and years I have had no interest in pleasing people.
எத்தனை வருடங்களாக நான் மனிதர்களை பிரியப்படுத்துகிற விருப்பமே எனக்கு
இல்லை. Because I'm not a servant of people I'm a servant of God.
நான் ஜனங்களுடைய ஊழியக்காரன் அல்ல நான் தேவனுடைய ஊழியக்காரன்.
And God has told me to serve people by telling them the truth.
சத்தியத்தை சொல்லி நீ ஊழியம் செய்கின்ற சொல்லியிருக்கிறார்.
My calling from God is not to be popular but to tell people the truth.
சத்தியத்தை சொல்வதற்காக தான் நான் அழைப்பு பெற்றனே ஒழிய பிரபலமாக இருக்கு நான் அழைப்பு பெறவில்லை.
This is the truth.
இதுதான் சத்தியம்.
You are careful when you select a school for your children.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு பள்ளியை தேர்வு செய்யும் போது நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையா
இருக்க வேண்டும். When you select a hospital for somebody sick in your family.
உங்களுடைய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் நல்ல மருத்துவமனையை தேர்வு செய்ய
வேண்டும். When it comes to choosing a church which you should join.
சபை என்று சேருகிற என்ன காரியம் வரும்போது
you are not so careful.
நீங்கள் அவ்வளவு ஜாக்கிரதையா இல்லை.
You say my father and my grandfather great grandfather went to this church.
என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டனார் என்னுடைய பூட்டனார் இந்த சபைக்கு தான் போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நானும் இந்த சபைக்கு
போறேன்.
நான் ஒரு கேள்வி.
Somebody is sick in your house.
உங்களுடைய வீட்டில் யாராவது ஒரு வியாதிப்படுகிறார்.
Do you take him to the same hospital that your great grandfather went to?
உங்கள் பூட்டனார் போன அதே ஆஸ்பத்திரிக்கு நீங்களே அழைத்து செல்வீர்களா?
Do you send your child to the same school your great grandfather went to?
உங்கள் பூட்டனார் படித்த அதே பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புவீர்களா? இல்லை.
Because there are better schools today. There are better hospitals today. Then why only in the matter of your Christian faith you choose what your great grandfather chose? Let me tell you the truth again. Because Christianity and God are not important for you.
கிறிஸ்தவமும் தேவனும் உங்களுக்கு முக்கியம்.
You call yourself a Christian.
கிறிஸ்தவன் என்று பெயர்
அழைக்கிறீர்கள். God are not important for you.
ஆனால் கிறிஸ்தவமும் தேவனும் உங்களுக்கு முக்கியமானவர்களா இல்லை.
Somebody told you the truth like this.
இது போல யாராவது உங்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார்களா?
This is a scan report.
இது ஒரு ஸ்கேன் அறிக்கை.
Don't get angry with the scan report and tear it up.
நீங்க அந்த ஸ்கேன் அறிக்கை இப்படி இருக்குது என்று சொல்லி கோபப்பட்டதை கிழித்து விட வேண்டாம்.
Tearing the report or getting angry with the doctor will not heal you of your sickness.
மருத்துவர் மீது கோபப்படுவதோ அல்லது ஸ்கேன் ரிப்போர்ட்டை கிழிப்பதோ உங்களுடைய நோயை குணப்படுத்துவதில்லை.
But if you humble yourself and accept the scan report.
ஆனால் நீங்கள் உங்களை தாழ்த்தி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொள்வீர்களா?
You can be healed.
நீ சுகப்படுத்தப்பட முடியும்.
You need to be healed.
உனக்கு சுகம் தேவை.
You, what does that mean?
அது என்ன?
You need to put God as more important than education and healing.
படிப்பை காட்டிலும் சுகத்தை காட்டிலும் தேவனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
Or at least begin with giving God the same importance that you give to the school and hospital you
அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் பள்ளிக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கும் கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தையாவது கடவுளுக்கு கொடுங்க.
It's very important.
மிகவும் முக்கியமான காரியம்.
Because those things are only for life on this earth, the school and a hospital.
என்றால் ஒரு பள்ளியும் ஒரு தேரும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமே போதுமானது.
Whereas the spiritual leadership you choose and the church you choose determines your eternal destiny.
நீங்கள் தேர்வு செய்கிற சபையும் நீங்கள் தேர்வு செய்கிற ஆவிக்குரிய தலைவர்களும் உங்களுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரியம்.
You need to choose a church where you are taught God's word clearly.
தேவனுடைய வார்த்தை தெளிவாய் போதிக்கப்படுகிற ஒரு சபையை நீங்கள் தேர்ந்தெடுக்க
வேண்டும். I'm not here to tell you which church you should join.
நீங்கள் எந்த சபையிலே போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக நான் இல்லை.
I'm not trying to come on TV to ask you to join my church.
என்னுடைய சபையிலே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக நான் அந்த டிவி நிகழ்ச்சிக்கு வரவில்லை.
I'm saying in your town.
உங்களுடைய பட்டணத்திலே
see which church is preaching God's word wholeheartedly.
தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் பிரசங்கிக்கப்படுகிற சபை எது என்று நீங்கள் கண்டுபிடிங்க.
Not according to my conviction, according to your conviction.
என்னுடைய உணர்த்துதலின்படி அல்ல, உங்களுடைய உணர்த்துதலின்படி.
According to your understanding of God's word.
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விளங்கிக் கொண்ட அந்த அடிப்படையிலே.
Which church do you think is closest to God's word?
எந்த சபையானது தேவனுடைய வார்த்தைக்கு நெருங்கியது? அதை சேர்ந்து கொள்ளுங்கள்.
Don't go to a church just because it's got thousands of people in it.
ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்கிறபடியால் அந்த சபைக்கு போக வேண்டாம்.
You can even join a church with 30 people if that's the best church in your town.
30 பேர் நிரம்பிய சபை உங்கள் பட்டணத்தில் இருந்தால் அது நல்ல சபையா இருந்தால் அதை போய் சேர்ந்து
கொள்ளுங்கள். Jesus had a church with only 12 people.
இயேசுக்கு இருந்த சபையிலே 12 பேர் தான் இருந்தார்கள்.
And out of that 12 one was a crook.
அந்த 12 பேர்ல ஒருவன் ஏமாற்றுக்காரனா
இருந்தான். Don't run away from a church because there are some crooks there.
ஆகவே அங்கே ஒரு சில ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள் என்கிறபடியால் அந்த சபையை விட்டு ஓடிவிட வேண்டாம்.
But if 11 out of 12 are crooks then I would definitely leave that church.
ஆனால் 12 பேர்ல 11 பேர் மாற்றுக்காரனா இருந்தால் நான் அந்த சபை விட்டு போய்விடுவேன்.
But there'll always be crooks in every church. Even in Jesus church there was one.
இயேசுவின் சபையிலே கூட ஒரு ஏமாற்றுக்காரன் இருந்தால் ஆகவே சபையில் ஏமாற்றுக்காரன் கொஞ்சமே
இருக்கத்தான். You'll never find anything perfect.
ஆகவே இந்த பூமியிலே பூரணமான ஒன்றை நாம் கண்டுபிடிக்க முடியாது.
We cannot look for perfect church.
பூரணமான சபையை நாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது.
There's a story I heard of a young man who went to a preacher.
ஒரு பிரசங்கியாரிடத்தில் ஒரு மனிதன் போனானாம்.
And asked him, sir, can you tell me which church I should join because I want to join a perfect church.
அந்த வாலிபன் அந்த பிரசங்கியாரை பார்த்து நான் ஒரு நல்ல சபையை பூரணமான சபையிலே போய் சேர வேண்டும், நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டான்.
And the preacher was a wise godly man.
அந்த பிரசங்கியார் மிகவும் ஞானமுள்ள தேவபக்தியுள்ள ஒரு மனிதன்.
He said, young man, I've never found a perfect church in my life.
வாலிபனே, என்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் ஒரு பூரணமான சபையை நான் பார்த்ததில்லை.
But if you find a perfect church somewhere,
எங்கேயாவது நீ ஒரு பூரணமான சபையை கண்டுபிடித்தால்,
don't join it.
நீ கண்டிப்பாக அதில் போய் சேர்ந்து
விடாதே. Because the moment you join it, it won't be perfect anymore.
ஏனென்றால் அந்த சபையில் நீ சேருகிற பட்சத்திலே அது அந்த பூரணத்தை இழந்துவிடும்.
Why? Because you are imperfect.
ஏனென்றால் நீ பூரணமானல்ல.
So we are all imperfect.
ஆகவே நாம் எல்லாரும் பூரணமானவர்கள் அல்லாமல் அல்லாதவர்களாக இருக்கிறோம்.
Have you ever found a perfect man on this earth?
இந்த பூமியில் ஒரு பூரணமான மனுஷனை பார்த்திருக்கிறீர்களா?
There was only one perfect man who walked this earth. That was the Lord Jesus Christ.
இந்த பூமியில் ஒரே ஒரு பூரணமான மனுஷன் இருந்திருப்பாரேயானால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
The apostle Paul had imperfections in him.
அப்போஸ்தலன் பவுலுக்கு கூட எவ்வளவு குறைகள் இருந்தது.
But as he was aware of them, he cleansed himself.
ஆனால் அவர் அதை குறித்து அறிந்து உணர்வு பெற்று தன்னை சுத்திகரித்துக் கொண்டார்.
I am more aware of imperfections in me than you are.
உங்களை காட்டிலும் அதிகமாக நான் என்னுடைய குறைகளை அறிந்திருக்கிறேன்.
And as I get light on them, I cleanse myself.
நான் அதில் வெளிச்சம் பெறும்போது என்னை நான் சுத்திகரித்துக் கொள்கிறேன்.
And I have never in my life seen a church which has got even one perfect person.
ஒரு பூரணமான நபர் இருக்கக்கூடிய ஒரு சபையை கூட நான் பார்த்ததில்லை.
Every church is full of imperfect people.
எல்லா சபைகளுமே குறை நிறைந்த மனிதர்களாலே நிறைந்திருக்கிறது.
So in that sense, there's no difference between any church and another.
இந்த காரியத்தை பார்த்து வைத்து பார்க்கும்பொழுது எந்த சபைக்கும் வித்தியாசமே இல்லை.
But
ஆனால்
there are some churches which are pressing on to perfection.
சில சபைகள் பூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது.
And some churches are not interested in perfection.
ஒரு சில சபைகளுக்கு பூரணத்தில் விருப்பம் இல்லை.
It's like saying,
இது எதற்கு ஒப்பா
இருக்கிறது? Every hospital you go to will have sick people in it.
எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் அங்கே நோயாளிகள் இருப்பார்கள்.
It's the same thing.
ஒரே காரியம்.
Like saying every church has got imperfect people.
எல்லா சபையிலும் குறைவுள்ளவர்கள் இருக்கிறார்கள்.
The church is like a hospital.
அது சபையும் ஒரு மருத்துவமனை.
Have you ever seen a hospital with no sick people in it?
நோயாளிகளே இல்லாத மருத்துவமனை பார்த்திருக்கிறீர்களா?
There's no such hospital in the world.
உலகத்திலே அப்படிப்பட்ட மருத்துவமனை இல்லை.
But
ஆனால்
that doesn't mean all the hospitals are the same just because all hospitals have got sick people in it.
எல்லா மருத்துவமனைகளிலும் நோயாளிகள் இருக்கிறார்கள் என்கிறபடினாலே எல்லா மருத்துவமனையும் ஒன்றாக இருக்க முடியாது.
Over the years some hospitals get a reputation that they treat the patients well and they get healed if they go there.
சில வருடங்கள் ஆகும் பொழுது சில மருத்துவமனைகள் அங்குள்ள நோயாளிகளுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கிறார்கள் என்கிறதான ஒரு நற்பெயரை பெறுகிறது.
And some hospitals get a bad name that if you go there you never get healed and the doctors take bribes from you.
ஒரு சில மருத்துவமனைகள் கெட்ட பெயர் வாங்கி விட்டது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட மருத்துவமனையில் சேரும் பொழுது டாக்டர் பணம் சம்பாதிப்பதிலே தான் குறியாக இருக்கிறார்கள் ஒழிய உங்களுக்கு வியாதியில விடுதலை கிடைப்பதில்லை.
Hygienic conditions are so bad that you may get some other sicknesses by going to that hospital.
அங்க உள்ள சுத்தம் அங்கே குறைபட்டிருக்கிறபடினாலே அதுல போய் சேர்ந்தபடினாலே ஒரு சில வியாதிகள் அதிகமாக உங்களுக்கு வந்து விடுகிறது.
And we find that some churches are like that too.
இன்றைக்கு சில சபைகளும் இப்படி தான் இருக்கிறதை பார்க்கிறோம்.
Where the preachers are only interested in your money.
பிரசங்கியர்களுக்கு உங்களுடைய பணத்தில்
தான் இருக்கு. Doctors who take bribes.
டாக்டர்கள் பணத்தை சம்பாதிப்பதை போல.
And then you go to some churches and you get more sick than you were before you joined it.
இதற்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் இப்போது சபையில் போய் சேர்ந்ததினாலே அதிகமாக வியாதிப்பட்டு விட்டீர்கள்.
It's true. There are people who come from non-Christian faiths into some Christian church.
சில கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் நீங்கள் கிறிஸ்தவ சபைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள்.
And they have told me this, some of them.
அதிலே ஒரு சிலர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள்.
They said, when I joined this church, I was so surprised to see all the evil going on there.
இந்த சபையிலே போய் சேரும் பொழுது அங்கே இருக்கிற தீமைகள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன்.
Sometimes I have wished I had gone back to my old religion.
பழைய மதத்துக்கே போயிருந்திருக்கலாமோ என்று கூட நான் எண்ணி பார்த்திருக்கிறேன்.
Sad testimony.
என்ன துக்கமான ஒரு சாட்சி.
So we're not talking about perfect churches like we're not talking about perfect hospitals.
பூர்ணமான மருத்துவமனைகள் என்று ஒன்று இல்லாதது போல பூர்ணமான குறையற்ற சபையை குறித்து நான் பேசவில்லை.
How is it a certain eye hospital gets a good name?
எப்படி ஒரு சில கண் மருத்துவமனைகள் நல்ல பெயரை பெறுகிறது?
And when you go on to some treatment for your eye, where do you go?
நீங்கள் உங்கள் கண்ணுக்கு சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த மருத்துவமனைக்கு போகிறீர்கள்?
If the treatment is free, you'll definitely go to that eye hospital.
அங்கே உள்ள சிகிச்சையானது இலவசமாக கொடுக்கப்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கே போவீர்கள்.
So it's very important that you choose a church where you get healing.
ஆகவே உங்களுக்கு எங்கே சுகம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட சபைக்கு தான் நீங்கள் செல்வீர்கள்.
And let me repeat, a church is also like a school.
ஒரு சபையும் ஒரு பள்ளியை போல தான் இருக்கிறது.
Now, would you send your child to a school which has only got a kindergarten class in it?
LKG மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகள் அனுப்புவீர்கள்.
That's good.
அது நல்லதுதான்.
In a village where there are no schools.
ஒரு கிராமத்திலே பள்ளியே இல்லை.
And you start a school with 25 classes all kindergarten.
அங்கே 25 வகுப்புகள் இருக்கிறது எல்லாமே LKG தான்.
And once that class is finished, you send them out and take another batch in those 25 classes, only LKG.
இப்போது அந்த ஒரு வருடம் முடிந்த உடனே அந்த பிள்ளைகளை வெளியே அனுப்பிவிட்டு மற்ற பிள்ளைகளை எடுத்து மீண்டும் LKG ல சொல்லி கொடுக்கிறீர்கள்.
Is that a bad school?
அது கெட்ட பள்ளியா?
It's a very good school.
மிகவும் நல்ல பள்ளி.
Because where people cannot read and write, they're teaching them to read and write.
எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அங்க எழுத படிக்க சொல்லி கொடுக்கிறார்கள்.
But what about those children who want to study something more than kindergarten?
ஆனா LKG காட்டிலும் அதிகமாக படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்த காரியம் என்ன?
They cannot be happy in that school.
அவர்களுக்கு அந்த பள்ளியில் சந்தோஷம்.
They'll have to go to another school where there's something more.
இப்போது இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய வேறு ஒரு பள்ளி
may go to another school which teaches up to 4th standard.
நான்காவது வகுப்பு வரை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கு போக
வேண்டும். When they reach 4th standard, what do they do?
நான்காவது வகுப்பு போன உடனே அவர்கள் என்ன
செய்கிறார்கள்? They're happy with that much, leave the school and go home.
அதோடு சந்தோஷப்படுகிறவர்கள் வந்து அந்த பள்ளியில்
போக வேண்டும். They want to study some more, go to another school where they have up to 10th standard.
இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் இருக்கிற என்று இருக்கிறவர்கள் 10th வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளியில் போய்
சேர்வார்கள். And then they leave that and go to another school which is up to 12th standard.
அந்த பள்ளியை விட்டுவிட்டு 12th வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிக்கு போய்
சேர்வார்கள். And then some people leave that and go to a college where they can get a degree.
அதை விட்டுவிட்டு பட்டம் பெற வேண்டும் என்று சொல்லி கல்லூரியில் போய்
சொல்லுகிறார்.
இப்போது அந்த கல்லூரியை விட்டுவிட்டு முதுகலை பட்டம் படிப்பதற்கும் டாக்டரேட் பட்டம் படிப்பதற்கும் அங்கு போய்
சேர்கிறார்கள்.
இதை விட்டு அங்கே செல்கிறார்கள், அதை விட்டு இங்கே செல்கிறார்கள், இதை விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு
செல்கிறார்கள். Your child who's interested in education to do that.
உங்கள் படிப்பிலே உங்கள் பள்ளி பிள்ளையின் படிப்பில் விருப்பம் உள்ளவர்கள் இப்படி நீங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த
மாட்டீர்கள். You want your child to get the highest education possible.
ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல படிப்பை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்.
It's like a school also.
ஒரு சபை ஒரு பள்ளியை போலவும் இருக்கிறது.
We must find a church fellowship which gives us the full truth of God's word.
தேவனுடைய வார்த்தையின் முழு சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு சபை நாம் தேட வேண்டும்.
That's like a PhD.
அங்கேதான் நீங்கள் PhD பெற முடியும்.
Where we understand all of God's truth.
தேவனுடைய சத்தியம் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும்.
Clearly teaches what the new covenant is.
புது உடன்படிக்கை என்றால் என்ன என்று தெளிவாய் போதிக்கக்கூடிய ஒரு
சபை. One difference.
ஒரே ஒரு வித்தியாசம்.
That in a school they only instruct your mind, in a church they should change your life.
பள்ளியிலே மனதுக்கு மட்டுமே பாடத்தை சொல்லித் தருவார்கள், ஆனால் ஒரு சபையிலே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய
சத்தியங்களை சொல்லித்தருவார்கள்.
ஆகவே ஒரு பள்ளியிலே படித்து பட்டம் பெறுகிறது என்னுடைய தலை அறிவு தான்.
But the PhD in spiritual life is something that changes my life.
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் PhD படிப்பது என்பது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது.
And you can say, how can we know?
எப்படி நாம் இதை அறிந்து கொள்ளலாம் என்று
சொல்லலாம். How do you know about a school or a college?
ஒரு பள்ளியையோ ஒரு கல்லூரியை பற்றி எப்படி அறிந்து கொள்வது?
You see the people coming out of it.
அந்த பள்ளியை கல்லூரியை விட்டு வெளியே வருவதை பாருங்கள்.
They are people who got a good education.
இவர்கள் நன்றாக படித்து விட்டு வெளியே வருகிறார்கள்.
So the testimony of a church is through the people who live there.
அங்கே ஒரு சபையினுடைய சாட்சி அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பொறுத்து.
Family life.
அவளுடைய குடும்ப வாழ்க்கை,
their personal life, you see their attitude to money,
பணத்தின் மீது அவர்களுக்கு
இருக்கிற மனப்பான்மை, their leaders are,
அவளுடைய தலைவர்
எப்படி இருக்கிறார்கள், whether a church is a good church.
இப்படித்தான் ஒரு சபை நல்ல சபையா இல்லையா
என்பதை தெரிந்து கொள்ள முடியும். I can understand God's word fully.
அங்கே தேவனுடைய வார்த்தை முழுமையாக நான் புரிந்து கொள்ள முடியும்.
That's what we need to see.
இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும்.
Do you think a church fellowship is unimportant?
ஒரு சபை ஐக்கியம் முக்கியமில்லை என்று நினைக்கிறீர்களா?
A church must be like a family.
ஒரு சபை என்பது ஒரு குடும்பத்தை போல.
That's another thing I want to say.
இது இன்னொரு காரியத்தை சொல்ல
வேண்டும். Like a hospital, it's like a school, it must be like a family.
ஒரு மருத்துவமனை போல இருக்க வேண்டும், ஒரு பள்ளியை போல இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும்.
You can be encouraged.
அங்கே நீங்கள் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள்.
You fail, you'll be forgiven.
நீங்கள் தவறுகிற இடங்களிலே உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்,
loved.
அன்பு கூட
பட வேண்டும். You have someone like a father to care for you.
உங்களுக்கு கரசனை படக்கூடியதான தகப்பன்
போல ஒரு மூப்பர் like a father.
அங்க இருக்கிற மூப்பர் ஒரு தகப்பன் போல இருக்க வேண்டும்.
You say, well, there's no church that fulfills all these conditions.
எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றக்கூடிய சபையே இல்லையே.
It doesn't matter, you pray for that which is closest to these conditions.
பரவாயில்லை, இப்படிப்பட்ட நிபந்தனைகளுக்கு வெகு அருகாமையில் இருக்கக்கூடிய சபையை தேர்ந்தெடுங்கள்.
New born children need a home to grow up in.
புதிதாய் பிறந்த குழந்தைகள் ஒரு வளர்வதற்கு ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது.
New children in the streets.
நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை தெருவில் போட்டு விட முடியாது.
Born again, you also need to be in a family.
நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். அது நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும்.
Shall we pray?
நாம் ஜெபிப்போமா?
Now will you pray?
நீங்கள் எப்படி ஜெபிப்பீர்கள்?
I have not valued church fellowship so much in my life.
இதுவரை ஆண்டவரே சபை ஐக்கியத்தை நான் அதிகமாய் மதிப்பு செய்ததால்.
Now I see the importance of church fellowship.
இப்பொழுது சபையினுடைய ஐக்கியத்தின் மேன்மை உணர்கிறேன்.
I want to be in a church which is like a good hospital.
நல்ல மருத்துவமனை போல இருக்க வேண்டும் என்ற சபை எனக்கு தேவையா?
Good school.
நல்ல பள்ளியை போல இருக்கக்கூடிய சபை.
A good home.
நல்ல குடும்பத்தை போல இருக்கக்கூடிய சபை.
Lord, please lead me to the best in my town.
ஆண்டவரே என்னுடைய பட்டணத்தில் இருக்கக்கூடிய நல்ல சபைக்கு
நான் விரும்புகிறேன்.
எனக்கு தெரியாது ஆண்டவரே எது.
I ask you to please lead me.
நீர் என்னை வழிநடத்தும் என்று ஜெபிக்கிறேன்.
Where I can grow and fulfill all that you want to accomplish in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நீர் சாதிக்க கூடிய காரியங்களை சாதித்து நான் வளரக்கூடிய ஒரு சபையில் என்னை கொண்டு
போய் சேர். Now say one more thing.
ஒரு காரியம்
சொல்லு. Lord, I believe you'll do this.
ஆண்டவரே நீர் எனக்காக இதை செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.